வரவிருக்கிறார். அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16-19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இறை சிந்தனையின் நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் ஆண்டவருடைய திருவருகை காலத்தில் நல்ல வேகமாக கடந்து போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லோரும் தயாரிப்பின் காலத்தில் உண்மையாக பிஸியாக தயாரித்து கொண்டு இருப்பீங்க. நாங்களும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஆன்ம தயாரிப்பை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் தயாரிக்க வேண்டிய மற்ற விஷயத்தை மறந்துடக்கூடாது. கொரோனா வந்துருச்சு, கிறிஸ்மஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்குரிய மகிழ்ச்சியை கொடுக்காமல் போயிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய துணியானாலும் நல்ல ஒரு புது துணி எடுத்து கொடுங்க. வீட்டில் செய்ய வேண்டிய பலகாரம் சுடுற இதெல்லாம் ஆரம்பிங்க, அதையும் நம்ம விட்டுவிடக்கூடாது. சீடர்கள் வந்து வந்து அந்த கதிர்களை கொய்து தின்றபோது இயேசுசாமி சொன்னார், மணமகன் இருக்கும் வரை அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. இன்றைக்கி குழந்தைகளுக்கு உரிய ஒரு வாழ்க்கை முறை, குழந்தைகளோடு கடவுள் இருக்கிறாரு, அந்த குழந்தைகளுக்கு பெரிய அறிவு சார்ந்த தயாரிப்பெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர்கள் அடிப்படையிலேயே அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, தூயவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நற்செய்தியில் கூட ஒரு குழந்தைகளை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு. அவங்க வந்து அவங்களுடைய பேச்சு ரொம்ப எளிமையாக இருக்கும், அவங்களுடைய பார்வை எளிமையாக இருக்கும். அதனால தான் இயேசுசாமி சொன்னார், நீ குழந்தையாய் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாதுன்னாரு. குழந்தையாக மாறுறதுன்னா நம்மளுடைய உடையெல்லாம் குழந்தைகளைப் போல் மாற்றிக்கொள்வதல்ல, நம்முடைய பேச்சை குழந்தைகளைப் போல் மாற்றிக்கொள்வதல்ல, மாறாக உள்ளத்தை குழந்தைகளைப் போல் மாற்றிக்கொள்வது. இந்த திருவருகை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தயாரிப்பின் காலத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய ஆற்றலான சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை அணுகி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உறங்கி விடாமல், ஆத்மா இந்த மாதிரி சிறப்பான நேரத்தில் தான் பிசாஸ் என்ன செய்வானோ, ஆத்மாவை தூங்க வைப்பான், ஆத்மாவை அவன் என்ன செய்வான், சிதறடிப்பான். பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான சிறப்பான நாட்களில் உங்களுக்கு அது என்ன செய்கிறோம், மூடிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம், உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளேயே கவலைப்பட்டு அந்த கவலையில் நம்ம மூழ்கிடுவோம். ஆண்டவர் இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறாரு, ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. அவர் நம்முடைய உள்ளத்திற்கு அவர் ஆறுதலும் தேற்றர்வாளருமாக இறங்கி வராரு. அவர் நம்மை விடுவிக்கிற விடுதலையின் தேவனாக வரார். ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவரை விடுதலையின் நாயகனேன்னு நம்ம பாடெல்லாம் பாடி அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நிறைய பேர் அந்த விடுதலை நாயகன் இயேசு அப்படிங்கிற பாடலெல்லாம் பாடி நல்லா நம்ம மகிழ்ச்சியாக நம்மளுடைய அந்த தியான நாட்களெல்லாம் பாடுவதுண்டு. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், உனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். அவர் நமக்குள்ள தான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறவரை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எடுத்து மீண்டுமாய் அவரை ஆண்டவருடைய மகிமை விளங்கக்கூடிய ஒரு அடையாளமாக பயன்படுத்தணும். ஆவியானவர் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார். சில பேர் யோசிக்கிறாங்க, ஆவியானவர் நம்மக்கிட்ட இருக்கிறாரா இல்லையா தெரியாமல் இருக்குது. ஆவியானவர் டார்மெண்ட் ஸ்டேஜில் நிறைய பேர் வச்சுருப்போம். டார்மெண்ட்னா தூங்குறது. ஆவியானவர் தூங்க மாட்டார், ஆனால் ஆவியானவர் நாம் தூங்குறதுனால ஆவியானவர் பேசுறது கேட்காது. அதனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறாரு, வார்த்தை வழியாக நம்மளோடு பேசுகிறார். ப்ரைஸ் த லார்ட். இன்றைக்கி குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி விழிப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கி சிறு குழந்தைகளுக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல அறிவு. நிறைய குழந்தைகளோட இப்போ நாங்கள் பேசுகிற போதெல்லாம் அவங்க வீட்டிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் உங்கள் வீட்டில் குழந்தைகள் எவ்வளோ தூரம் இந்த திருப்பலியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே அந்த குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஞானம் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் நமக்கு அடையாளம். ஒரு ப்ரேயர் சென்டருக்கு இப்போ ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறோம். அதை இதெல்லாம் சாட்சியங்கள் பாருங்களேன். கடவுள் எப்படி வேலை செய்கிறாருன்றதுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அதில் இது ஒரு அடையாளம். அது குழந்தைகள் வழியாக கடவுள் வெளிப்படுத்துவார் சில காரியங்களை. அந்த ஊரில் வந்து பிரச்சனை நிமித்தமாக அந்த ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தது ஒரு சில ஊர்களில். அதுலேயும் ஒரு இந்த ஊரும் ஒரு ஊர். அதில் அங்கே ஜெபத்துக்கு அழைத்தாங்க, அங்கே இருக்கிற ஃபாதர் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ கோயிலில் பூசை நடக்கல, ஒரு ஆலய ஒரு ஸ்கூலில் தான் பூசை நடந்துச்சு. ஏன்னா கோயில் தான் பூடப்பட்டு கிடக்குது. அப்போது இந்த கோயிலில் இது ஸ்கூலில் வந்து அந்த ஒரு அறையை கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்கூல் வராண்டாவை. அதில் தான் எங்களுடைய கிளாஸ் ரூமில் தான் பூசை நடக்குது. பாருங்கள், ஆராதனை எடுத்து வச்சு நாங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறபோது அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண் பிள்ளைகளும் அழுகுறாங்க, பெண் பிள்ளைகளும் அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா நார்மலாக பெரியவங்க தான் அழுவாங்க. பெரியவங்க அவங்க கஷ்டத்தை நினச்சி, பிள்ளைகளுடைய நினச்சி, கணவனை நினச்சி, மனைவியை நினச்சி அழுவாங்க. சின்ன பிள்ளைங்க நார்மலாக அழுவ மாட்டாங்க பெருசாக. அவங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அடக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஆராதனையில் திடீரென்று ஒரு இரண்டு மூன்று பிள்ளைங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் அழ ஆரம்பித்தது அப்படியே பற்றி கொண்டு எரியறது போல் அப்படியே அந்த அழுகையினுடைய நிலை கடந்து போனது. அப்படியே கடந்து போய் அங்கே இருக்கிற ஒரு 30-40 பிள்ளைங்க அழுகுறாங்க, ஓன்னு அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னு யாருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, நமக்கு மட்டும்தான் புரிஞ்சிச்சு ஏன் அழுகுறாங்கன்னு. பாருங்கள், ஆவியானவர் பெருமூச்சுகளோடு அவர் பெரிய ஒரு சில நேரத்தில் வேதனையோடு வர்றார். அவர் இறங்கி வருவார். அந்த நேரம் ஒரு விடுதலையின் நேரம். அந்த ஆராதனையெல்லாம் முடிச்சும் ஒரு ரெண்டு பசங்களை எங்களால், அதுவும் ஆண் பிள்ளைகள், மற்றவங்களெல்லாம் அழுகையை நிப்பாண்டிட்டாங்க. ரெண்டு பசங்க, அதில் ஒரு பையனை நாங்கள் முடித்து ஒரு அரை மணி நேரமாக அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். தேம்பி தேம்பி அழுகுறான் அந்த பையன். ஏன் அழுகுறான் அவனுக்கு சொல்ல தெரியல. இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடுகள். இன்றைக்கி குழந்தைகள் அதை வெளிப்படுத்துகிறாங்க பல விதத்தில். அந்த ஊரில் அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் எதிர்பார்த்தேன், ஆவியானவர் ஒரு பெரிய இரக்கத்தோடு அந்த ஊருக்குள்ளே இறங்கி வர்றார் அப்படின்னு. அந்த சம்பவம் நடந்து சில மாதங்கள்லேயே அந்த ஊரில் இருக்கிற ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயம் ஊரில் இருக்கிற பெரியவங்கள்லாம் கூடி அந்த ஆலயத்தை திறக்கணும்னு முடிவு செய்து அந்த ஆலயத்தை திறந்தாங்க. பாருங்கள், ஏதோ ஒன்று நடக்கும். அங்கே இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் நடக்குதுன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்காக சின்ன பிள்ளைகளை அடித்து அலுவலிக்க முடியாது. ஆவியானவர் தூண்டி அவங்க இறங்கி வர்றாருன்னா அவங்க அந்த உணர்வின் வெளிப்பாட்டை அவங்க காட்டுவாங்க, அறிவால் காட்டுறாங்க. இப்போ நான் ஒரு பையன், குட்டி பையன் எங்கள் எங்களை பார்க்க வந்திருந்தாங்க ஃபேமிலி. அதில் ஒன்று பொடிச்சு, ரொம்ப சின்ன பொடிச்சு ஒரு பையன்தான் அது. அந்த பையன் நின்றுட்டு இருந்தான். அந்த பையன்கிட்ட போய் இந்த ஒரு திருமணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வீட்டில் மேரேஜ், அவங்க அப்பா அம்மா கல்யாணத்தை பற்றியெல்லாம், அவங்க அந்த பையனுடைய திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த பொடிச்சுக்கிட்ட நான் சொல்கிறேன், பர்றா உங்கள் அம்மாவுக்கு யார்றா ஹஸ்பண்டு அப்படின்னு. இந்தா இவர் தான், பக்கத்தில் அப்பாவை காட்டுறான், இந்தா இவர் தான். அது இத்தனோண்டு பாருங்கள், அது மழலை சொல்லில் காட்டுது, இந்தா இவர் தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக. இப்போ உங்கள் அம்மா, உங்கள் அப்பாவுக்கு ஒய்ஃபு யார், இப்படி பார்த்தான் அவங்க அம்மாவை. வார்த்தை வரலை. நான் சொன்னேன், இங்கே பாருறா உனக்கெல்லாம் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒய்ஃபு இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட்லாம் இருக்கிறாங்க, எனக்கு தாண்டா யாருமே இல்லை, எனக்கு கல்யாணமே நடக்கலடா தம்பி, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் சாமியார், உங்களுக்கெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா பாருங்கள், எவ்வளோ தெளிவான பதில் பாருங்களேன். சிறு குழந்தைகள் இவ்வளோ தெளிவாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க முடியல. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இப்படி பேசணுமான நமக்கு ஞாபகம் இல்லை. குழந்தைகள்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பூண்டியில் தியானம் நடந்துச்சு. அப்போ அப்படியே வழியில் வந்துகிட்டு இருந்தேன். ஒரு மூணு பொடுசுங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, மொட்டை அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் மொட்டை அடிக்க போகிறேன் அப்படின்னது ஒன்று. இன்னொருத்தர் சொல்கிறான், ஆ மொட்டை அடிக்கும் போது வலிக்கும் அப்படிங்கிறான் ஒருத்தன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்து நின்றுட்டேன். அப்படி பேச்சு அவங்க சம்பாஷணையை அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படி தெரிஞ்சு பார்த்தான் என்ன, நம்ம நிற்கிறோமே ஒரு அங்கி போட்டுட்டு ஒரு ஃபாதர் நிற்கிறாரு, அந்த இதெல்லாம் இல்லை பார்த்துட்டேன். ஆ அப்படின்னா நான் கேட்டேன், மொட்டை போய் அடிச்சிடலாமா அப்படின்னு. ஆ அடிச்சிடலாம் அடிச்சிடலாம், இப்போ போகலாமா அப்படிங்கிறான். நமக்கு ஷாக் கொடுக்குறான் அவன், நம்ம அவனுக்கு ஷாக் கொடுக்கலாம்னு நினச்சா அவன் நமக்கு ஷாக் கொடுக்குறான். இப்போயே போகலாமா? போயிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு என்னுடைய ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஷர்ட் போட்டுட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்காக. அப்போ அந்த போலீஸ் என்னை பார்த்து கேட்குறாரு, போட்டிருந்தீங்களே ஒரு வெள்ளையாக ஒரு பெரிய சட்டை, அது எங்கே போட்டு வந்தீங்க அப்போ அப்படின்னா, வெள்ளையாக பெரிய சட்டை போட்டிருந்தீங்க அது எங்கே அப்படி. பாருங்கள் குழந்தைகள் எவ்வளோ தூரம் கவனத்தோடு இருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்களை கவனிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க எவ்வளோ தூரம் செய்யும் போது நாம் எப்படி இருக்கணும், ஆண்டவர் நம்மக்கிட்ட அதுதான் சொல்கிறாரு. இன்றைக்கி நற்செய்தியில் மக்கள் கூட்டத்துக்கு பார்த்து சொல்கிறாரு, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன், சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். சின்ன பிள்ளைங்க இப்படி தான் விளையாண்டுக்கும், நான் வந்து மோளம் அடிக்கிறேன் நீ டான்ஸ் ஆடணும், நம்ம சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது பார்க்கலாம், நான் தான் அப்பா, அப்பா கேரக்டர், நான் தான் அம்மா கேரக்டர், நான் வேலைக்கு போகிறேன் இப்படி வருவாங்க, சாப்பாடு போடு நான் வேலைக்கு வந்துட்டேன். பாருங்கள் இப்படி நிறைய விஷயம் நடக்கும் இந்த சின்ன பிள்ளைகளுடைய சம்பாஷணையில். இன்றைக்கி இயேசு இதை வந்து ஒரு நெகட்டிவாக தான் சொல்கிறார், ஏன்னா சிறு குழந்தைகளைப் போல் நீங்கள் இந்த எண்ணத்துலேயும் இருக்கிறீங்களே, சில நேர வேளையில் உங்களுடைய எண்ணம் இன்னும் உயர்ந்த நிலைக்குள்ளே போகலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இப்போ எதை சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, அவர்களுடைய இரட்டை வேடம், அவங்க மாறாத மனநிலையோடு இருக்கான், அப்படி போனால் இப்படி பேசுகிறான், இப்படி போனால் அப்படி பேசுகிறான், அந்த மனநிலையோடு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ முதல் வாசகத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது கடவுள் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நமக்கு புரியும். இஸ்ரேலின் தூயவர் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இதனுடைய க்ரக்ஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். இந்த இறை செய்தியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான், பயனுள்ளவற்றை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், செல்ல வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுத்துறேன், உன்னை வழி நடத்துறேன், என் கட்டளைக்கு நீ செவி சாய்த்திருப்பாயானால். பார்த்தீங்களா, கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும், உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றர்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர், அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவங்களை அடித்து காலி பண்ணியிருக்க வேண்டிய தேவை இருக்காது, அவர்கள் பெயர் என் திருமுன்னிருந்து அழிக்கப்பட்டிராது. அப்போது இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, நீ பயனுள்ளவற்றை அறிந்து கொள்ளலை, நான் சொன்ன வழியை நீ கேட்டு திருந்தி வாழலை. ஆண்டவர் பாருங்கள், அப்போ பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிக்கிறேன், நீ செல்ல வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுறேன். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படி சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டில் இயேசு இப்படி சாடுறாருன்னா நாம் என்ன செய்யணும், யோசிக்கிற நேரம் இது. பாருங்கள் இன்னைக்கு பிரதர் அருமையான ஒரு பதிலுரை பல்லவிய பாடலை பாடினார், ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் வழியை வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அப்போ நாம் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கிறதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இந்த பயனுள்ளவற்றை அப்படின்னு சொல்கிற வார்த்தையை நம்ம மனசில் வச்சு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எத்தனையோ காரியம் வீடுகளுக்குள்ளே நமக்குன்னு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்குறோம், நமக்குன்னு வாழ்க்கை முறை. நான் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு திருப்பி தூங்குற வரைக்கும் நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த ஃபார்மேட்டை நம்ம யோசித்து பார்ப்போமே, நாம் செய்கிற எல்லாமே பயனுள்ளவையாக இருக்குதா? எல்லாருமே ஓடுறாங்க உலகத்தில், வெளியில் போய் நின்னோம்னா காரில் அவன் பேம் பேம் பேனு பறக்கிறதை பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, எங்கே போகிறது இந்த உலகம். பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு புறம் ஏமாத்துறாங்க, ஒரு புறம் நம்மளை ஒரு சில பேர் இழந்து போகிறாங்க, ஒரு சில பேர் வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிச்சு உலகத்தில் நின்றுடணும்னு அவங்க என்ன செய்கிறாங்க, பெரிய திட்டங்களை தீட்டுறாங்க. நியூஸ் பார்க்குறோம், நியூஸில் எல்லாமே உலகத்தினுடைய செய்திகள் பார்க்குறோம். ஒரு புறம் போய் போப்பாண்டவர் போய் ஒருத்தர் காலையாக உழுகுறாரு, ஒரு நாட்டு அரசன் காலையாக உழுகுறாரு, அதிகாரிகள் காலில் உழுகுறத சமீப காலத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஒரு புறம் எல்லா செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ யார் செய்கிறது நல்ல விஷயம், அதே போல் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்று. அப்போ நம்ம செய்கிறது பயனுள்ளதா பயனற்றதா? நான் செய்கிற காரியம் பயனுள்ளதாக இருந்ததுன்னா கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், இந்த வாழ்வின் நூலில் நம்ம பேர் எழுத போகிறார், இல்லைன்னா அது எழுதப்படாதபடி அழித்துருவாருன்னு பைபிள் சொல்லுது. அப்போ என்ன செய்யணும்? அதான் பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்ட செயல்பாட்டோடு நாம் இருக்கிறோம், ஆண்டவரோடு இருக்கிறோமா? இந்த திருவருகை காலம், தயாரிப்பின் காலம் இதுதான். ஒருவேளை நம்ம தப்பாக நின்றுக்கிட்டு இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை திருப்பி கூப்பிட்றாரு, கம் பேக் டு மீ, என்கிட்ட திரும்பி வா. ஷூப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பைபிளில், எபிரேய மொழியில் அடிக்கடி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ஷூப் ஷூப்னொன்னே நீங்கள் கத்திரிக்காய் சூப்பா இல்லை வெண்டைக்காய் சூப்பான்னு கேட்டக்கூடாது, மட்டன் சூப்பான்னு கேட்கக்கூடாது. இது ஷூப். ஷூப்புங்கிற வார்த்தை என்னென்னா திரும்பி வான்னு அர்த்தம். கம் பேக் டு மீ அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றார். அடிக்கடி திரும்பி வா, திரும்பி வா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் தமிழ்லலாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஷூப் அப்படிங்கிற வார்த்தை, திரும்பி வாங்கிற வார்த்தை நமக்கு இன்றைய நாட்களில் ஒரு அழைப்பை கொடுக்கறது. கடவுள்கிட்டத்தில் நம்ம திரும்பி வரணும். எதுக்குன்னா பயனுள்ள பிள்ளைகளாக நம்ம மாறணும். நாம் பயனுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறாருன்னு பைபிள் சொல்லுது பாருங்கள். யாக்கோபு 2:20 அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? பாருங்கள், அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? செயலற்ற நம்பிக்கை. இப்போ நம்ம வழிபாடு வைக்கிறோம், 1 மணி நேரம் வழிபாடு, எல்லா பங்குலையும் 30 நிமிடமாவது ஒரு திருப்பலி நடக்கும். ஞாயிறு திருப்பலினா அது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் போவோம். நம்ம போய் வழிபாட்டுக்கு போகிறோம், உட்கார்ந்துருக்குறோம், அதில் நிறைய விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இப்போ நம்ம யோசிக்கணும், இந்த வழிபாடுகள் நமக்கு ஒரு பயனுள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்குதா? நிறைய பேருக்கு இந்த கடவுள் யார், என்ன வழிபாடு, இதெல்லாம் நமக்கு இத்தனை பல வருஷமாயும் தெரியாது. ஒரு இடத்துல ஒரு பொங்கலுக்கு வந்து கூப்பிட்டாங்க. பொங்கல் விழா அந்த கிராமத்துலலாம் நடக்கும். அப்போ பொங்கல் சமைச்சி மந்திரிச்சு கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அப்போ ஒரு திருப்பலி வைப்பாங்க. அப்போ ஒருத்தரவங்க கூப்பிட்டாங்க, பொங்கல் விழா நீங்கள் வந்து பூசை வச்சு எங்களுக்கு மந்திரிச்சு தரணும் அப்படின்னாங்க. மணி டைம் கேட்டேன், மணி ஈவினிங் 6 மணி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஈவினிங் தான் எங்களுக்கும் இங்கே பொங்கல், நான் என் பொங்கல் இருக்கணும், அதனால் வர முடியாதுன்னு. அப்புறம் கெஞ்சிட்டாங்க, ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. நான் சொன்னேன், வேணா நீ என்ன செய், ஒரு 5 மணிக்கெல்லாம் வை, வச்சிட்டிங்கன்னா நான் வந்து பூசை வச்சு மந்திரிச்சுட்டு 6 மணிங்கிறத ஒரு 6:30 வந்து என் மக்களை பூசை வச்சு 6:30 கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். 4:45 நான் அங்கே போயிட்டேன். ஏன்னா 5 மணிக்கு பூசைன்னா நம்ம 4:45 போய் கொஞ்சம் ரெடி பண்ணணுமே. போய் பார்க்குறேன், கோயிலில் யாருமே இல்லை. கோயிலுக்கு முன்னாடி கோயில் ஒரு பாதி கதவு திறந்துருக்கு. ஒருத்தர் கோயிலுக்கு முன்னாடி துண்டு விரித்து போட்டு இப்படி படுத்துருக்கிறார். என்னை பார்த்தனையும், வா சாமி வா உட்காரு அப்படின்னாரு. எனக்கு கோபம் வந்துருச்சு. என்ன 5 மணிக்கு பூசை வைக்கணும்னு சொல்லிக்கோ, ஒரு ஏற்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நின்றுட்டு நானும் யாராவது வருவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தர் கூட வரல. சிண்டு நான் இந்த வண்டு சிண்டெல்லாம் வருது, இந்த நண்டு சிண்டுகிட்டெல்லாம் சொல்லி விட்றேன், போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. அப்புறம் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. 5:45 ஆயிடுச்சு. 5:30 தாண்டினோடனையும் நான் வண்டியை கிளப்ப போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, 2-3 பேர் ஓடியாந்து மணி அடித்து பூசை வச்சு, அப்புறம் ஆட்கள் எல்லாம் ஒன்று வந்தாங்க. நான் பிதாசன் போட்டு ஒரு 6:30 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேகமாக ஒரு பூசையை முடித்தோம். முடிச்சுட்டு நான் பொங்கல் மந்திரிக்க போகும்போது தான் என்னை அழைப்பு கொடுத்தவர் வராரு. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா உங்கள்கிட்ட நான் படித்து சொன்னேனே, அங்கே 6 மணிக்கு பூசை வைக்க போகணும், 6 மணிக்கு அங்கே இருக்கணும்னு. 5 மணிக்கு பூசைன்னு சொன்னால் இங்கே ஒன்றுமே இல்லையே. பூசைன்னா புசத்தில் இருக்கிறத, பூசை புசத்தில் இருக்கிறத வாசித்தாலே 1.5 மணி நேரம் ஆகும்யா அப்படின்னு. நம்ம எக்ஸ்ட்ராவெலாம் சொல்லலை, இருக்கிறத வாசித்தாலே 1.5 மணி நேரம் ஆகிடும், உனக்கு இது கூட புரியாதா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்ட கேட்குறேன். அவர் பிறப்பிலேயே கிறிஸ்தவருங்க. அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, சாமி 5 நிமிஷம் பூசை வச்சாலும் பூசை பூசை தானே அப்படின்னாரு. பாருங்க, எனக்கு அப்போ தான் ஷாக் ஆகிடுச்சு, 5 நிமிஷம் பூசையா இந்த மனுஷனுக்கு பூசை. அப்புறம் ஒரு ஃபாதர்கிட்ட சொல்கிற, இப்படி ஒரு ஆள் சொல்லுது ஃபாதருங்கிறேன். அவர் சிரிச்சிட்டார், பெரிய சாமியார். அவர் சொல்கிறாரு, ஓ பூசன்னொன்னு நீ போய் பெரிய பூசை வச்சியா? அவன் பூசன்னு கேட்குறதே தெரியுமா, எல்லாமல்ல இறைவன் இந்த பொங்கலை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு நீ தெளிக்கிற வர்த்தீர்த்தம். இதுதான் அவனுக்கு பூசை. நீ போய் மந்திரிச்சுட்டு வர வேண்டியது தானே, உன்னை யார் பெரிய பூசை வைக்க சொல்ற, திருப்பலியை அவன் கேட்கல. பாருங்கள், அந்த வார்த்தையினுடைய பயன்பாடு கூட தெரியாமல் இன்றைக்கி நாம் எல்லாம் ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன செய்யணும், வருந்தணும். பாருங்களேன், வருந்துறோம். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறோம், இதை குறையாக சொல்லலை. தெரிஞ்சு கொள்ளுங்க, திருப்பலினா என்ன. சில பிள்ளைகள் ஒரு சில ஆலயத்துக்கெல்லாம் போகும்போது அவங்க பூசைக்கு எடுத்து வைக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த பூசை பாத்திரம்லாம் துடைச்சிருக்க மாட்டாங்க. கடவுள் எப்படி இறங்கி வருவார் இங்கே? காதில் வந்து சொல்லு, ஒரு நாள் சொல்லு, பூசைக்கு விரிக்கிற துணி இல்லை, ஒரே ஒரு வெள்ளை துணி இருக்குது, அது வெள்ளையா மஞ்சளான்னு எனக்கு தெரியல. அவன் கேட்குறேன், வெள்ளை துணி எடுத்துருவேன்,
இது ஒரே ஒரு துணி தான் இருக்குது அப்படிங்கிறேன். என்னடா இப்படி பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சாமி அப்படின்னு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரா? ஒரு இடத்துக்கு பூசிக்கு போனால் அவன் என்ன பண்ணிட்டான், ரசத்தை நம்ம தானே ஊற்றுவோம் ரசக்கிண்ணத்தில், அவனே ஊற்றிட்டு வந்து வச்சிட்டான். அவன் துணியை வேற போட்டு மூடிட்டான். நான் எடுக்கும் போது என்ன பண்ணிட்டேன், டபக்குன்னு துணியோட கையை உள்ளே விட்டு விட்டு ஒரு ரசம் ஆயிடுச்சு. இந்த பையனை பார்த்து கேட்குறேன், என்னடா அப்படிங்கிறேன், நீங்கள் ஊற்றுட்டு நானே ஊற்றிட்டேன் அப்படின்னா என்ன என்ன சொல்கிறது தெரியல. பாருங்க, இந்த மாதிரியான நேரத்துலலாம் நம்ம ஒரே ஒரு ஜபந்தான் ஜபிக்கிறது, மேயா குல்பா மேயா குல்பா மேயா குல்பானா என்ன, என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. அப்போல்லாம் நான் சொல்லிக்கிறது, இன்னும் நிறையா பிரசங்கம் வைக்கணும், ப்ரைஸ் அலோன், இன்னும் நிறைய மக்களுக்கு பிரசங்கம் வைக்கணும். பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அறிவிலிகளே செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? செயலற்ற நம்பிக்கை, நம்பிக்கைன்னா அது செயலோடு தான் போகணும். சும்மா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்ரஹாம் வந்து விசுவாசத்தினால் உட்காந்துக்கிட்டு விசுவாசம் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் இருக்கிறீர்னு சொல்லிக்கிட்டு ஜெயிக்கலை. பிள்ளையை தூக்கிட்டு மேலே போடான்னு சொன்னார், போயவன் பிள்ளைய பலி கொடு செய்ய போனார். பாருங்கள், விசுவாசம் இருந்தது எங்கே காட்டினார்னா செயலில் காட்டுறார். இன்றைக்கி ஒன்று ரெண்டு பேதர் ஒன்று எட்டில் ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, இப்பண்புகள் உங்களுள் நிறைந்து பெருகுமானால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள், நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்துள்ள நீங்கள் சோம்பேறிகளாகவும் பயனற்றவர்களாகவும் இருக்க முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பயனுள்ள வழி எதுன்னு நான் காட்டுறேன், அதில் போ அப்படின்னு சொல்கிறார். என்கிட்ட வரக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் வருவாங்க, கவுன்சிலிங் வருவாங்க, ஜெபிக்க வருவாங்க. நான் அவங்கக்கிட்டலாம் அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை, உனக்கு இத்தனை வயசு கேட்பேன், 15, 20, 30 சொல்லுவாங்க. இத்தனை வருஷமாக கடவுள் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தினாரே, கடவுளுக்கு நீ என்ன செய்திருக்கிறேன்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன். இன்றைக்கி அதே கேள்வியை நீங்கள் உங்ககிட்ட கேட்டு பாருங்கள், கடவுளுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க? நிறைய பேர் செய்கிறோம், நம்ம பட்டியலிட முடியுமா? நம்மளால் யோசித்து பார்க்கணும். நம்மளால் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா ஓகே, பாஸ் மார்க் போட்டுக்கோங்க. இன்னும் செய்ய ஆரம்பிக்கலையா? டூ சம்திங். செய்கிறேன், ஆனால் காயினை போல் செய்கிறேன், தலையில் அடிச்சுக்கிட்டு நான் செய்கிறேன். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடு, மனப்பாங்கை மாற்று. ஆபேலின் காணிக்கையை போல் நீ கொடுக்க பாரு, ஆண்டவர் நிறைவேற்றி செய்வார் நமக்கு செய்கிறதெல்லாம். அவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த முதல் வாசகத்தில் அவர் தான் நமக்கு வெளிப்படையாக பேசுகிறாரு, நான் உனக்கு வழியை காட்டுறேன், நீ கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால். பார்த்தீங்களா? அப்போ கட்டளைக்கு நீ செவி சாய்க்கலை, செவி சாய்க்கல, காதில் கேட்கல, உனக்கு தெரியல. இன்றைக்கி நாங்கள் பல இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கையில் கயிறை கட்டாத, காலில் கயிறை கட்டாத, ஆண்டவர் விடுவிக்க மாட்டார், நீ கட்டுப்பட்ட பிள்ளையாகவே இருப்ப. நீங்கள் இப்படி கட்டியிருக்கிறவங்களெல்லாம் பாருங்களேன், கிறிஸ்தவ பிள்ளைகளை தான் நான் சொல்கிறேன். நம்ம மற்றவங்களுடைய விசுவாசத்தை நம்ம ஒன்றும் குறை சொல்லலை, அது அவங்க விசுவாசம், அது அவங்களுடைய விசுவாசம் எழுச்சி நம்பிக்கை வாழ்க்கை. அதை நமக்கு என்ன, அப்படி கட்டியிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், கட்டப்பட்டதாகவே இருக்கும். அவங்க விடுதலையை காண முடியாது. அவருடைய செயலெல்லாம் பயனற்ற செயல்களாக இருக்கும். அவர்களுடைய வழி கடவுள் நடத்துகிற செல்ல வேண்டிய அவர் காட்டுகிற வழியை காண முடியாதவராக இருப்பாங்க. கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் பட் தே கெனாட் பி ரிடீம்டுன்னு சொல்லுவோம், அவங்க மீட்கப்பட முடியாது. அவங்களுடைய எளிமையாக நடக்க வேண்டிய காரியம் கட்டப்பட்டதாக மாறிடும். நிறைய ஒரு சகோதரர் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு, நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன், அவர் மல்லு கட்டி போய் அதை செய்கிறாரு, அதுக்கு அவங்க நியாயப்படுத்துவாங்க. அந்த காரியத்தை போய் செய்துட்டு வந்த பிறகு அவருக்கு நடக்க வேண்டிய ஒரு எளிமையான ஒரு விடுதலையின் காரியம் பெரிய கஷ்டத்துக்குள்ளே போய் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டத்தை கடந்து கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை கனியை பார்க்க வேண்டியிருந்தது. பாருங்கள், இதுக்குத்தான் சொல்கிறோம், தீத்து அவர் கடிதத்தில் எழுதுகிறார் 3:14, நம்மை சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாக இராதபடிக்கு உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. இவங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்குதானே, நம்ம யோசிக்கணும். ஆல்பர்ட் சாமி சொல்லலை, இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு தான் நம்ம மேற்கோள் காட்டுறோம். நம்ம சொல்கிற பாயிண்ட் வந்து இது என்னுடைய கருத்து அல்ல, நானே இந்த கருத்துக்களை உள்வாங்குறேன், நம்ம எல்லாரும் உள்வாங்குறோம். நம்மை சேர்ந்தவர்களும் பயனற்றவர்களாக இராதபடிக்கு
உடனடி தேவைகளை நிறைவு செய்யும் முறையில் நற்செயல்களை செய்ய கற்றுக்கொள்வார்களாக. பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம எண்ணங்கள் எல்லாம் பயனற்று போயிடக்கூடாது. நம்மளோட எண்ணங்கள் ஒழுங்காக இருந்தால் தான். அதான் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்கிறது, கொஜித்தோ எர்கோசும். கொஜித்தோ எர்கோசும்னு ஒரு ஃபிலாசபர் சொல்கிறார். என்ன ஃபிலாசபி அதுன்னா, ஐ திங்க் தேர் ஃபோர் ஐ எக்ஸிஸ்ட். நான் யோசிக்கிறேன், ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ நம்ம யோசிக்கலை, படுத்துட்டோம், கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம், அல்லது பிரெயின் வந்து டெட்டுன்னு சொல்கிறாங்க, உடம்பெல்லாம் உயிர் இருக்குது. டாக்டர் சொல்லுவார், ஆள் போயிட்டாருன்னுவார். நம்ம சொல்லுவோம், இல்லை பாரு மூச்சு வாங்குது பார், அவர் மூச்சு விடுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க சொல்லுவாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுது, பிரெயின் டெட் அப்படின்வார். அப்போ என்ன செய்ய முடியும்? வி ஹாவ் டு டிஸ்போஸ் த பாடி. அப்போ பாருங்கள், இந்த மூளையினுடைய செயல்பாடு இதுதான், எண்ணங்களை உருவாக்குகிறது, இதுதான் யோசிக்குது. அப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்கு இதயம் மட்டும் பொறுப்பு இல்லை, மூளையும் பொறுப்பாளியாக இருக்குது. மூளை செத்துருச்சுன்னா இதயம் ஒர்க் பண்ணாலும் இன்வாலிடு. அதை தான் அவர் சொல்கிறாரு, நான் யோசிக்கிறேன் அதனால் உயிரோடு இருக்கிறேன். அப்படி தான் உலகம் பார்க்குது நம்மளை. நீங்கள் படுத்த படுக்கையாக இப்படியே இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் வாய் வார்த்தை வரல, நீங்கள் கண் துறக்கலை, ஒன்றும் செய்யலைன்னா நீங்கள் இறந்துட்டீங்க. உடம்பு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வி ஆர் டெட். இப்போ தான் இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். அப்போது என்னுடைய சிந்தனையினுடைய வெளிப்பாடு என்னுடைய வார்த்தை, என் வார்த்தையினுடைய வெளிப்பாடு என்னுடைய செயல். அப்போ அதுதான் ரோமியர் 1:21 பவுலடியார் சொல்கிறாரு, அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும். அதான் சொல்கிறோம், நிறைய பேர் கோயிலுக்கு வரவங்க தான், கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மாட்சியை அவருக்கு அளிக்கவில்லை, நன்றி செலுத்தவும் இல்லை, அதற்கு மாறாக அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, உணர்வற்ற அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று. நிறைய குடும்பத்தில் இது நடக்குதுங்க. ரோமையர் 1:21 அப்படியே செயலாக நம்ம பார்க்கலாம். இங்கே வார்த்தையில் எழுதியிருக்குது, அங்கே செயலில் பார்க்கலாம். கஷ்டம்னு வருவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு கஷ்டம். அவங்கக்கிட்ட அவங்களால் என்ன செய்ய முடியாது, எதை செய்தால் இதிலிருந்து மீட்டெடுத்து வெளியில் வரலாம் அப்படின்னு அவங்களால் யோசிக்க முடியாது. அவ்வளோதான். அப்போ என்ன செய்யணும்? அவங்க எதிர்த்து யோசிக்கணும். ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளை என்னவாக இருக்கிறது? நான் ஆண்டவருடைய கட்டளையின்படி யோசித்தேன்னா, ஆண்டவர் இதை விரும்பினாரா? இப்போ இந்த தயாரிப்பின் காலத்தில் இயேசுசாமி வரப்போகிறாரு. இந்த இயேசுசாமி வந்துட்டு போயிட்டார் ஏற்கனவே, அவர் பிறக்க போகிறாரு, மீண்டும் ஆய் நம்ம மறுபரிசீலனை செய்து பார்க்குறோம், வந்தவர் என்ன செய்தார், என்ன சொன்னார். அப்போ அவருடைய வார்த்தையின்படி என்னை நான் என்ன செய்கிறேன், புதுப்பிக்கிறேன், புதுப்பிக்கணும். அப்படி புதுப்பிக்கிற பிள்ளைகள் தான் தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். வெறும் அதிர்ஷ்டத்தை சுட்டு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் தயாரிக்கிறவங்க இல்லை. வெறுமனே உடல் ரீதியாக இச்சைக்குரிய காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை பைபிளில் பேசுகிறாரு பேதுரு அவருடைய கடிதத்தில் 1:13 சொல்கிறார், உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும். மனம் முதல்ல செயலாற்ற துடிக்கணும். ஆ, எந்திரிச்சு நீங்கள் இதை செய்வோம் அப்படின்னு யோசிக்கணும். அறிவு தெளிவுடையவர்களாக இருங்கள். எதை செய்ய போகிறோங்கிறது தெளிவாயிரு. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். இயேசு கிறிஸ்து வரப்போது நமக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் இருக்குது பாருங்க, அருள்னு அது சொல்கிறாரு பாருங்க, கிரேஸ். ஆனால் அது கிஃப்ட்டு, அவர் கொடுக்க போகிற கிஃப்ட்டு மிகப்பெரிய அற்புதம். அதை பெறணும்னா இப்போது என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்தாக வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய வார்த்தை ரோமையர் 1:21 சொல்லப்பட்டது போல, அவர்கள் எண்ணங்கள் பயனற்றவையாயின, நம்மளுடைய எண்ணங்கள் பயனற்றவையாய் வேறு சில காரியத்தில் புதைந்து போய் கிடந்ததுன்னு சொன்னால், உணர்வற்ற நிலையில் நம்ம போயிருந்தோம்னா, அவர்களது உள்ளம் இருண்டு போயிற்று அப்படின்னு, நம்மளுடைய உள்ளம் இருண்டு போய் கடவுளை ஏதோ ஒரு கமோடிட்டி மாதிரி தேடுறது, இந்த ஜாமான் இருந்தால் இதை வேலையை முடிச்சிடலாம், இந்த பணம் இருந்தால் அந்த காரியத்தை முடிச்சிடலாம், இந்த கடவுள் இருந்தால் எல்லாத்தையும் முடிச்சிடலாம், கடவுள் இல்லைன்னா நமக்கே எல்லாமே முடிஞ்சிடும். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்தால் என்னென்ன செய்வார், எதை கேட்பார். சில காரியத்தை விட்டுடுனுவார், தப்பு நடந்துருச்சா விட்டுட்டு போ, அவ்வளோதான், லூஸ் யுவர் செல்ஃப், இழந்து போ, ரைட், இழந்துட்ட விட்டுடு, அதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுவார், இதை குறித்து ஏன் நீ கவலைப்படுற, ஓகே இதை தாண்டி உனக்கு நான் அற்புதத்தை காட்டுவேன். பாருங்கன்னா ஒரு சில ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அந்த குடும்பத்தில் அந்த நபர் என்ன செய்கிறாங்க,
புலம்பி 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 அந்த வீடே ஒரு ஒரு இருளடைந்த ஒரு சாவுக்கு நிகரான ஒரு வீட்டை போல் இருக்கிறது. நான் சொல்கிறேன், சரி காணாமல் போயிடுச்சு, இப்போ என்ன செய்கிறது? இப்போது நம்ம முயற்சிகள் எடுத்தாச்சு, அடுத்ததுக்கான வழியை தேடுவோம். நீங்கள் எதுக்கு பின்னாடி இப்படியே இப்படி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணங்களை மாற்றி அதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டு வெளியில் பாருங்கள். ஒரு நபர் அந்த வீட்டையே அப்படியே கட்டி வச்சுருக்கிறாங்க தங்களுடைய இருளடைந்த மனசுக்குள்ளே. போயிடுச்சே போயிடுச்சே, இன்னும் கொஞ்ச நாள் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் இருந்திருந்தேன்னா எல்லாம் மென்டலாக போயிருப்பாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய காரியங்கள் எது என்பதை அறிந்து செயல்படவும், ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து நம்மையே நாம் மீட்டெடுத்து கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த திருவருகை காலம் ஒரு நல்ல ஒரு காலம். இதை ஏதோ வெறுமையான காலமாகவோ அல்லது ஐயோ என்று புலம்புகிற காலமோ அல்ல. கடவுளுக்காக நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னை எப்படி படைத்து கொண்டிருக்கிறேன், அதுதான் நம்முடைய நம்முடைய திருப்பாடல் நம்முடைய பதிலுரை பாடலில் பிரதர் பாடினார். நட்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். ஒருத்தன் சொல்லுவான் அங்கிட்டு வா உனக்கு எல்லாம் கிடைக்கும், ஒருத்தன் சொல்லுவான் அங்கிட்டு வா உனையை தூக்கி கடவுன எங்கே நிப்பாட்டுறேன் பாருன்னுவான், கடைசியில் நிப்பாட்டி வைப்பான் எங்கேயோ. பொல்லாரின் தீய வழி நில்லாதவர். இந்த வழியில் போனால் நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகாத. இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். அடுத்தவங்களை இகழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுடைய குழுவில் போய் நீ உட்காந்து நீ என்ன செய்யாத வார்த்தையை போடாத. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ரூயின், எல்லாம் அழிவுக்குரிய விஷயம். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுகிற பிள்ளையாக இருப்பாங்க. அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நீங்கள் வார்த்தையை குறித்து சிந்திக்கிறீங்க. ஜோக் அடிக்கணுமா? பைபிளை வச்சே ஜோக் அடிங்க, பைபிளை வச்சு சிரிங்க, பைபிளில் வச்சு சிந்திங்க, பைபிளை வச்சு சாப்பிடுங்க. பைபிளை சொல்லி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டுகிற போது அந்த குடும்பம் விடுதலை அடையும். உங்கள் வீட்டுக்குள்ளே விடுதலை இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருகிற பிள்ளையாக இருக்கிறீங்களான்னு முதல்ல யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரை பற்றிய வார்த்தை நம்ம வாயிலேருந்து வருதா, நம்ம வீட்டுக்குள்ளே அந்த வார்த்தை உழவுதா? ஆண்டவர் எங்களுக்கு இப்படி விடுதலை கொடுத்தார், ஆண்டவர் எங்களை வாழ வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் நமக்கு இப்படி நன்மை செய்தார் அப்படின்னு நம்மளால் நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா உங்கள் வீடு இருளடைந்து போயிடும். அப்போ தான் நீங்கள் போராட வேண்டியிருக்கும். நீரோடு ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். யார்? கடவுளுடைய காரியத்தை எல்லாம் செய்கிறவங்க. அவங்க கனி தருவாங்க, பசுமையாக இருப்பாங்க, செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவருடைய பிள்ளைகள் தோற்று போகணும்னு கடவுள் சோதனைகளை கொடுக்கறதில்ல. சோதனைகள் வருகிற போது எவன் ஒருவன் ஆண்டவருடைய கரத்தை இறுக பற்றி கொள்கிறானோ அவன் எல்லா விதமான சோதனையிலிருந்தும் வெற்றி பெறுவான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அந்த வெற்றியை உங்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.